இனிய தேடல் திருப்பாடல் 120.
எனதருமை அன்புள்ளங்களே, இசைக்கும் பாடல்களுக்கும் மனித வாழ்வில் உள்ள முக்கிய இடத்தை நாம் அனைவரும் அறிவோம். பொதுவாக உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்த அல்லது உள்ளத்தில் உணர்வுகளை வளர்க்க நாம் பாடல்களை பயன்படுத்துகின்றோம். அன்புள்ளங்களே, புனித தலங்களை நோக்கி பயணம் செய்பவர்கள் பாடல்களை பாடுவது எல்லா மதங்களிலும் காணப்படும் ஒரு மரபு. திருத்தலம் நோக்கி நடக்கும்போது தோன்றும் களைப்பை மறக்கவும் இறைவனை காண வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொண்ட முயற்சியை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுறுத்தவும் நமது பாடல்கள் உதவியாக இருந்திருக்கும். அன்பு நெஞ்சங்களே, அந்த அனுபவத்தை மீண்டும் அசைப்போட இன்றைய விவிலிய தேடல் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்துள்ளது. எருசலேம் கோவிலை நோக்கி ஆண்டொன்றுக்கு 3 முறை திருப்பயணம் செல்ல வேண்டும் என்பது இஸ்ரேல் மக்களுக்கு வகுக்கப்பட்ட கடமை. இந்த திருப்பயணத்தில் அவர்கள் பயன்படுத்திய பாடல்கள் திருப்பாடல் நூலில் தொகுத்து தரப்பட்டுள்ளன. 120 முதல் 134 முடிய உள்ள 15 திருப்பாடல்கள் சியோன் மலை திருப்பயணப் பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 12 வயது நிறைந்த அனைத்து இஸ்ரேல் குலத்தவரும் எருசலேம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற கடமை இருந்தது. இயேசுவும் தனது 12வது வயதில் இந்த பயணத்தை மேற்கொண்டார் என்பதை லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். இந்த பயணங்களின் போது இயேசு பயன்படுத்திய திருப்பாடல்களை நாம் இன்று சிந்திக்கிறோம் என்பதே அழகான ஓர் எண்ணம்.
தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேனும் சந்நிதி என்றும் நீதான் வாழ்விங்கதி இப்போதும் எப்போதும் கவி நூறு பாடி தொழுவேனும் சந்நிதி என்றும் நீதான் வாழ்விங்கதி தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வரு
அன்பு நெஞ்சங்களே, பொதுவாகவே பயணங்களின் போது தடங்கல்கள் இருக்கக்கூடாது என்ற எண்ணங்கள் உள்ள நாம் திருத்தலம் நோக்கி ஆரம்பிக்கும் பயணத்தில் இன்னும் அதிக கவனம் செலுத்துவோம் இல்லையா? இறைவனின் ஆலயம் நோக்கி துவங்கும் பயணத்தில் முதலில் நாம் என்ன பாடுவோம்? இறைவனை புகழ்ந்து பாடுவோம். சியோன் மலை திருப்பயணங்கள் என்ற வரிசையில் முதலில் காணப்படும் திருப்பாடல் 120 நாம் வாசிக்கும் வரிகள் வித்தியாசமாக ஒலிக்கின்றன, உள்ளத்தில் கேள்விகளை எழுப்புகின்றன. திருப்பயணத்தின் முதல் பாடலில் துயரமான எண்ணங்களை கூறும் வார்த்தைகளை அதிகம் ஒலிக்கின்றன. இதோ அன்புள்ளங்களே, அந்த பாடலில் காணப்படும் ஒரு சில வரிகள்.
திருப்பாடல் 120. நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரே, பொய் பேசும் வாயினின்று என்னை விடுவித்தருளும், வஞ்சக நாவினின்று என்னை காத்தருளும். வஞ்சகம் பேசும் நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? வீரனின் கூரிய அம்புகளும் தணல் வீசும் கரிகளும் தான் கிடைக்கும். சமாதானத்தை குலைப்பவர்களோடு நான் நெடுநாள் வாழ வேண்டியதாயிற்று. நான் சமாதானத்தை நாடுவேன், அதை பற்றியே பேசுவேன். ஆனால் அவர்களுக்கு போர் ஒன்றில்தான் நாட்டம்.
அன்புள்ளங்களே, திருப்பயணத்தின் துவக்கத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாடலை ஆசிரியர் பாடுகின்றார் என்ற கேள்வி எழலாம். ஆசிரியரின் எண்ணங்களை புரிந்து கொள்ள முயல்வோம், பாடங்களை கற்றுக்கொள்ள முயல்வோம். பொய் பேசும் வாயினின்று வஞ்சக நாவினின்று தம்மை காக்கும்படி மன்றாடுகின்றார் ஆசிரியர். சமாதானத்தை குலைப்பவர்களை பற்றி, போர் ஒன்றிலேயே நாட்டம் கொண்டவர்களை பற்றி அவர் பேசுகின்றார். ஒரு கோணத்தில் பார்க்கும்போது புனிதத்தலம் நோக்கி மேற்கொள்ளும் ஒரு பயணத்தின் துவக்கத்தில் இதுபோன்ற பாடலை பாடுவது சரியல்ல என்று தோன்றுகின்றது. மற்றொரு கோணத்தில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட பாடலை பாடுவது சரியென்றும் தோன்றுகின்றது. அன்புள்ளங்களே, நாம் மேற்கொள்ளும் எல்லா பயணங்களுமே மகிழ்வுடன் மேற்கொள்ளப்படும் பயணங்கள் அல்லவே? எடுத்துக்காட்டாக, நம் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு உடல் நலம் சரியில்லை என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு தேவையான மருத்துவ உதவியை தேடி நாம் ஒரு பெருநகருக்கு செல்ல வேண்டும் என்றும் வைத்துக்கொள்வோம். அந்த நகர் நோக்கி நாம் மேற்கொள்ளும் பயணத்திற்கு முன் நோயுற்றவரின் குறிப்புகள் அடங்கிய அனைத்து விவரங்களையும் எடுத்துச் செல்கிறோம் அல்லவா? இந்த கோணத்தில் இறைவனின் திருத்தலம் நோக்கி நாம் மேற்கொள்ளும் பயணத்தையும் நாம் பார்க்கலாம். புனித தலம் நோக்கி மேற்கொள்ளும் பல பயணங்களின் பின்னணியாக உள்ளத்தில் பல வேண்டுதல்களை நாம் சுமந்து செல்கின்றோம், இல்லையா? இந்த கோணத்திலிருந்து இந்த திருப்பாடலை நோக்கினால், ஆசிரியரும் தன் திருப்பயணத்தின் துவக்கத்தில் தன் வேண்டுதல்களை இறைவனை நோக்கி எழுப்புவதை உணரலாம். திருப்பயணத்தை ஆரம்பிக்கும்போது தனது அன்றைய நிலையை ஆசிரியர் எண்ணி பார்க்கின்றார். அவர் அன்று இருந்த நிலையில் அவரை பொய், வஞ்சகம், பகை, போர் ஆகியவை சூழ்ந்திருப்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார்.
இதயமே நீ கலக்கமே கொள்கிறாய், காத்திடும்
தருமை. அன்புள்ளங்களே, இத்திருப்பாடலில் கூறப்பட்டுள்ள பாரமான இறுக்கமான எண்ணங்களை நாம் ஒவ்வொருவரும் பல வேளைகளில் பல்வேறு வார்த்தைகளில் சொல்லியிருக்கின்றோம். பொய் பேசும் வாய், வஞ்சக நாவு இவ்விரண்டையும் மையப்படுத்தி இந்த திருப்பாடலை எழுதியுள்ளார் ஆசிரியர். ஆங்கிலத்தில் இவை லையிங் லிப்ஸ், டிசீட்ஃபுல் டங்ஸ் என்று குறிக்கப்பட்டுள்ளன. அதாவது பொய் பேசும் உதடுகள், வஞ்சக நாவுகள் என்று சொல்லப்பட்டுள்ளன. நமது வாயினின்று வார்த்தைகளை வெளிப்படுத்த உதடுகளும் நாவும் பெருமளவு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இரண்டும் இயங்கவில்லை என்றால் வார்த்தைகள் வாயினின்று வெளிவராது. ஒருவேளை உலகில் இவ்வளவு பிரச்சனைகளும் இருந்திருக்காது, அப்படித்தானே? ஆனால் அன்புள்ளங்களே, ஆழமாக சிந்தித்தால் உதடுகள் மீதும் நாவின் மீதும் நாம் பரிதாபப்பட வேண்டியிருக்கும். வார்த்தைகளின் பிறப்பிடம் நாவோ உதடுகளோ அல்ல, அவை வார்த்தைகளை வெளிப்படுத்தும் கருவிகள் மட்டுமே. வார்த்தைகளின் பிறப்பிடம் அன்புள்ளங்களே நம்முடைய மனம், நம்முடைய எண்ணம். ஆனால் நாம் பேச்சு வழக்கில் நமது நாவையே அடிக்கடி குறை சொல்லுகின்றோம். நாவினால் சுட்ட வடு ஆறாது என்பது வள்ளுவரின் வார்த்தைகள். விவிலியத்தின் பல பகுதிகளிலும் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் பற்றி பேசப்பட்டுள்ளன. முக்கியமாக பொய்மையை பற்றி இந்த பகுதிகள் பேசுகின்றன. திருப்பாடல் நூலிலேயே 12 பாடல்களில் இந்த கருத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த பாடல்களில் எல்லாம் நாவும் வாயுமே குற்றவாளிகளாக்கப்பட்டுள்ளன. இதோ அன்பர்களே, 31, 52, 59 ஆகிய திருப்பாடல்களில் நாம் காணும் ஒரு சில வரிகள்.
பொய் சொல்லும் வாய் அடைபட்டு போவதாக, செருக்கும் பழிப்புரையும் கொண்டு நேர்மையாளருக்கு எதிராக இருமாப்புடன் பேசும் நா கட்டுண்டு கிடப்பதாக. உனது நா தீட்டிய கத்தி போன்றது, பஞ்சகத்தில் தேர்ந்தோன் நீ அன்றோ? நரம்பில்லா நாவுடையோனே, நீ விரும்பும் சொற்கள் அனைத்தும் கேடு விளைவிப்பனவே. அவர்களின் வாய் பேசுவதும் நா உரைப்பதும் பாவமே.
அன்பு இதயங்களே, இந்த வரிகளில் நாவும் வாயும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டுள்ளதை நாம் பார்க்கலாம். எய்தவன் இருக்க அம்பை நோவது தவறு என்று தெரிந்தும் இதே குற்றச்சாட்டை நாம் அடிக்கடி சொல்கின்றோம். பொய் பேசும் நாவு அழுகிவிடும் என்று சொல்கிறோமே தவிர பொய் பேசும் மனம் அழுகிவிடும் என்று நாம் சொல்வதில்லை. இந்த பிரச்சனையை குறித்து இயேசு கூறியுள்ள வார்த்தைகள் தெளிவை தருகின்றன.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 15. வாயினின்று வெளிவருபவை உள்ளத்திலிருந்து வருகின்றன, அவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. ஏனெனில் கொலை, விபச்சாரம், பரத்தமை, களவு, பொய்ச்சான்று, பழிப்புரை ஆகியவற்றை செய்யத் தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன. இவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன.
தினந்தோறும் தினந்தோறும் நானும் தேடி வருவேனும் சந்நிதி, என்றும் நீதான் வாழ்வெங்கதே.
அன்பு இதயங்களே, தீமைகள், பொய்மை, வஞ்சகம் இவை இந்த உலகில் பெருகுவதற்கு என்ன காரணம் என்பதை இயேசு அழகாக கூறியுள்ளார். தீமைகளின் காரணத்தை ஆராய இன்றைய திருப்பாடல் மேலும் நமக்கு உதவியாக உள்ளது. பொய்மைக்கும் வஞ்சகத்திற்கும் நமது மனமும் எண்ணங்களும் முழு பொறுப்பு ஏற்க முடியாது. நாம் வளரும் சூழல், நமது உறவுகள், நண்பர்கள் என்று பல காரணங்கள் உள்ளன. இந்த எண்ணத்தை 120 திருப்பாடலின் இறுதி வரிகளில் ஆசிரியர் இவ்விதம் கூறுகின்றார்.
சமாதானத்தை குலைப்பொருளோடு நான் நெடுநாள் வாழ வேண்டியதாயிற்று. அவர்களுக்கு போர் ஒன்றில்தான் நாட்டம்.
எனதருமை அன்புள்ளங்களே, 120 திருப்பாடலின் பெரும்பகுதி மனித வாழ்வின் இருளான பகுதிகளை பற்றி பேசினாலும் ஆங்காங்கே ஒளி கீற்றுக்களாய் நம்பிக்கை சொற்களும் காணப்படுகின்றன. வஞ்சகமும் பொய்மையும் முள் கம்பிகளாய் இரும்பு வலைகளாய் நம்மை கட்டி போட்டாலும் அவற்றிலிருந்து விடுதலை பெற்று இறைவனை நோக்கி நமது வாழ்வு பயணத்தை தொடர இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு துணை புரியட்டும். ஆறுதல் தரும் இந்த வார்த்தைகளுடன் இன்றைய தேடலை நாம் நிறைவு செய்வோம்.
நான் இன்னதுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவிசாய்த்தார். நான் சமாதானத்தை நாடுவேன், அதை பற்றியே பேசுவேன். இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.